திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நாம் இன்றைய காலை பொழுதிலே மங்கள வாழ்த்து அவையடக்கம் நிறைவு செய்து ஒன்றாம் நூற்பாவுக்கு நுழைந்தோம். இப்போ இந்த நூற்பாவில் பதிவு உண்மை கூறுகிறார். பதிவு உண்மை கூற வந்த ஆசிரியர் அவர் அந்த பதிவு உண்மையை அனுமான அளவையாலே நிறுவுகிறார் என்று பார்த்தோம். எனவே இங்கே அனுமான அளவையிலே நிறுவுவதற்கு அவர் எதை ஏதுவாக எடுத்துக்கொண்டார்? உலகத்தை, காணப்பட்ட உலகத்தை. அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது வேறு வேறு பிரிக்கப்படும் அவயவ பகுப்புகள் உடையதாய் இருக்கிறது. எல்லாமே பலவாய் சடமாய் இருக்கிறது, சுட்டி அறியப்படுவதாய் இருக்கிறது. இந்த ஏதுக்கள் எதிலே காணப்படுகிறதோ அந்த பொருள்களெல்லாம் தோன்றி நின்று அழியக்கூடிய, தோன்றி நின்று அழியக்கூடிய பொருளுக்கு என்ன பேரு? இது செய்யப்படும் பொருள், காரிய பொருள். எனவே காரிய பொருள், எனவே அது கர்த்தா உண்டு. காரிய பொருளுக்கெல்லாம் கர்த்தா உண்டு. அந்த கர்த்தா யார் என்று சொன்னால் ஒடுக்கத்தை செய்பவன் என்று இப்படி மூன்று ஸ்டெப்பாக வருகிறார். எனவே இந்த முதற்கண் இந்த சூத்திரத்தில் அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே. எனவே அவன், அவள், அது எனும் அவை இவை உலகத்தொகுதி மூவினமையின் அது ஒருவனால், அது ஒருவனால் என்பதை சேர்த்துக்கணும், ஒருவனால் தோற்றிய திதியே. அது ஒடுங்கியின் மலத்தான், ஒடுங்கியின் மலத்தான் உளதாம். ஆதலால் அந்தம் ஆதி என்மனார் புலவர். விளங்குதா? இதுதான் நூற்பா. இங்கே அவன், அவள், அது, இது என்னது? அவன், அவள், இது என்னது? அவன் என்பது ஆண் உடல், பெண் உடல், இது அல்லாதது. அது அல்லாதது, ஆண் உடல், பெண் உடல், அது அல்லாத பொருள். விளங்குதா? அதுன்னு என்னது? ஆணுடல், பெண்ணுடல், அது அல்லாதது, அல்லாத பொருட்கள். அவன், அவள், அது எனும்னா என்ன? எனும் என்று இவ்வாறு, என்று இவ்வாறு, எவ்வாறு, இவ்வாறுன்னா எவ்வாறு? அதுதான் இங்க இந்த அவன், அவள், அது என்பதை என்ன செய்யலன்னா வேறு வேறு பிரிக்கப்படும், வேறு வேறு பகுக்கப்படும் அவயவ பகுப்பு உடைமை, பலவாய் சடமாய் சுட்டி அறியப்படுவதாய். விளங்குதா? எனவே இந்த அவன், அவள், அது என்று இவ்வாறு, அவை என்பது என்னது? உலக தொகுதி. அவை என்பது என்னது? உலக தொகுதி என்று இவ்வாறு இருக்கிற இந்த உலக தொகுதி மூவினைமையின் அப்படின்னா என்ன? மூவினைமையாவது மூ வினை மை இன் எனவே மு என்பது மூன்று, இது தொழில். மை என்பது தன்மை. இன் என்பது ஏது, விளங்குதா? எனவே முத்தொழில் படுகின்ற தன்மை உடைமையின் உடைய காரணத்தால், முத்தொழில் படுகின்ற தன்மை உடைய காரணத்தால் அது ஒருவனால் தோற்றிய என்பது பிறவினை வாய்பாடு. பிறவினை வாய்பாடு தானே? எனவே ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட விவ்விகுதி அங்கு தொக்கி நிற்கி, விவ்விகுதி தொக்க நிற்கிறது. எனவே தோற்றுவிக்கப்பட்ட இப்போ திருக்குறள்ல நடுவின்றி நன்பொருள் வெஹின் இல்லையா, நடுவின்றி நன்பொருள் வெஹின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். யார் சொல்றா? திருவள்ளுவர் இல்லையா. அது எதுல சொல்றாரு? வெஹாமை. வெஹாமைன்னு என்ன? வவ்வ கருதாமை, பிறர் பொருளை வவ்வ கருதாமை, களவு செய்யணும்னு நினைக்காமை, நினைப்பதே பெரிய குற்றம்ங்கிறார். விளங்குதா? எனவே வெஹாமைங்கிற அதிகாரத்துல நடுவின்றி நன்பொருள், பிறனுடைய நன்மைக்காக வச்சிருக்க பொருளை இவன் விரும்பினா வெஹின் குடிபொன்றி, அவனுடைய குடிய அவன் கெட்டதும் இல்லாம அவனுடைய குலமே பொன்றி என்னது? பொன்றி என்பது பொன்று வித்து. அங்க பொன்றி என்பது என்னது? பொன்று வித்து. பொன்று வித்தல் என்ன? அந்த குடியே அழியுமாறு செய்து. விளங்குதா? அங்க விவகுதி இருக்கா இல்லையா, அது போலன்னு காட்டுறாரு. நமக்கு அதே தெரிய மாட்டேங்குது. திருக்குறள் இருந்து காட்டினா இவங்க விளங்கிக்கிடுவாங்கன்னு அதை சொல்றாரு. நமக்கு அதுவும் ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. விளங்குதா? எனவே இங்க தோற்றிய என்பது அங்க பொன்றி என்பது போல அப்படிங்கிறாரு. பொன்றி என்பது பொன்று வித்து. எனவே அந்த தோற்றிய ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட திதியே அப்படின்னா என்ன? திதின்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? திதினா காத்தல்னு அர்த்தம். திதினா என்னது? காத்தல். இங்கு காத்தலை குறிக்காது, காக்கப்படுகின்ற பொருளை குறித்தது. எனவே அது உள்பொருள். திதி என்பது என்னது? உள்பொருள். ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. உள்பொருள்னா என்ன? உள்பொருள்னானது அனுபவ பொருள். அனுபவ பொருள் உள்பொருள்னா என்ன? அனுபவ பொருள். எனவே ஒருவனால் தோற்றுவிக்க உள்பொருளே அது. எது? திதிப்படுகின்ற இந்த உலகு. அது ஒடுங்கியின். ஒடுங்கியின் என்னது? ஒடுங்கி என்பது வினைச்சொல். ஒடுங்கின வினைச்சொல் தானே? அதை பெயர் சொல்ல மாத்துறாரு. ஒடுங்கியின் அப்படின்னா பெயர் சொல். ஒடுக்கத்தை செய்பவனை குறிக்கிறது. ஒடுங்கினா ஒடுங்குதலாகி தொழிலை குறிக்கிறது. ஒடுங்கினா ஒடுக்கத்தை செய்பவனை குறிக்கிறது இல்லையா. எனவே ஒடுங்கியின், அந்த ஒடுக்கத்தை செய்யற கடவுளிடத்திலே ஒடுங்கி உளதாகிறது, மீளவும் தோன்றுகிறது. ஒடுங்கின உலகம் எதனால தோன்றுகிறது? மலத்தான். மலத்தான் மீளவும் தோன்றுகிறது இல்லையா. ஆண் போட்டா என்ன அர்த்தம்? காரணம் இல்லையா. எனவே நோய்க்கு மருந்துண்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நோய்க்கு மருந்துண்டான்னா நோய் நீங்காமையான். நோய்க்கு மருந்துண்டான் என்ன அர்த்தம்? நோய் நீங்காமையால் மீளவும் மருந்துண்டான். விளங்குதா? எனவே மலம் நீங்காமையான் மீளவும் உலகத்தை உளதாக்கினான். விளங்குதா விளங்கலையா? எனவே மீளவும் உளதாம், மீளவும் உளதாம். ஆதலால் இப்படி இருக்கிறதுனால அந்தம். அந்தம்னா என்ன? அந்தமேனா அந்தத்தை செய்பவனே. அந்தத்தை செய்பவனே ஆதியாம், முதற்கடவுளாம். ஆதி என்பது என்னது? முதற்கடவுளாம் என்மானார் என்று சொல்வார்கள். யாரு புலவர்? யாரு? நம்மால் தானா? சிவஞான முனிவரா? புலவர் அளவை நூல் அறிந்தோர். என்ன அறிந்தோர்? அளவை முறையில தானே இதை நிறுவனம். எனவே அளவை நூல் அறிந்தோர் இவ்வாறு கூறுவர். விளங்குதா விளங்குதா விளங்கலையா? எனவே இங்க முதல்ல உலகம் தோன்றி நின்று அழிகின்ற பொருள் என்பது முதல் ஸ்டெப். விளங்குதா? எனவே உலகம் மூவினமையின் அப்படின்னு சொன்னா போதும். போதுமா இல்லையா? உலகம் உத்தொழில் படுவது அப்படின்னு சொன்னா போதும். ஆனா அப்படி சொல்லல. அவர் என்ன செய்யறாரு? உலகம் எனாது இல்லையா, உலகம் எனும் வெறுமையை சொல்லாது. என்ன சொல்றாரு? அவன் அவள் அது எனும் அவை என்று அந்த உலகத்துக்கு அடையா சேர்க்கிறார். இத சேர்க்கிறாரா இல்லையா? இதுக்கு என்ன பேரு? உடம்போடு புணர்த்துதல். இதுக்கு என்ன பேரு? உடம்போடு புணர்த்துதல் என்ற ஒரு யுக்தி, 14 யுக்தியில ஒண்ணு. விளங்குதா? எனவே இந்த உக்தி ஒரு பொருளை ஒரு இதை சொல்லும் போது அதோடு சேர்த்து தொடர்புடைய இன்னொரு பொருளையும் சேர்த்து சொல்வது. இப்போ இங்க இந்த உலகம் முத்தொழில் படுவது என்று சொல்லும் பொழுது அது ஏன் முத்தொழில் படுவது, அது எதுக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கான காரணத்தையும் இங்கே சொல்லிடுறாரு. அவன் அவள் அதுன்னு சொன்னா அது என்னது, ஏது, எப்படி வெளிப்படையது, இல்ல குறிப்பு ஏது? அவன் அவள் அதுன்னு தான் இருக்கு. இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஆண் உடல் பெண் உடல் அது அல்லாத பொருள் என்று வேறு வேறு பிரிக்கப்படுகின்ற அவயவங்களை உடையது அப்படிங்கறதெல்லாம் இதுக்குள்ள தொக்கி இருக்கு. குறிப்பால் உணர்த்தப்படுவது இல்லையா எல்லாமே. ஆண் உடல் எத்தனை இருக்கு? ஆண் உடல்ல பல இல்லையா, எல்லாமே சடம். அவன் அவள் அதுங்கிறது என்னது? எல்லாமே சுட்டு. சுட்டுனா கண்ட பொருள், இட எல்லைக்கு உட்பட்ட. எனவே இந்த மூணு ஏதுக்களையும் அதோடு சேர்த்தே, மேற்கோளோடு சேர்த்தே, உலகம் ஒரு காரிய பொருள் முத்தொழில் படுவதுங்கிறது நாம நிறுவ வேண்டிய பொருள் மேற்கோள். அதுக்கு ஏதுவையும் கூட சேர்த்து சொல்றாரு. விளங்குதா? அதான் அங்க உடம்போடு புணர்த்துதல். விளங்குதா விளங்கலையா? எனவே அவன் அவள் அது எனும் அவை எப்படி இருக்கக்கூடிய இந்த உலக தொகுதி எப்படி பட்டது? தோன்றி இன்று அழியக்கூடியது. எனவே அது ஒரு காரிய பொருள் அல்லது செய்யப்பட்ட பொருள். இது முதல் பகுதி. இதுவரைக்கும் முதல் பகுதி. அப்புறம் அப்படி அது ஒரு காரிய பொருளாயிருப்பதினால அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டும் இல்லையா. தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்த உளதாம். இதுவரைக்கும் இரண்டாவது பகுதி. இது மூணாவது பகுதி. அதனால் அந்தமே ஆதி, அந்தத்தை செய்பவனே உலவுக்கு முடற்கடவுளாம் என்று இப்படி இந்த சூத்திரத்துல மூணு கருத்து இருக்கு இல்லையா. அப்போ முடிந்த கருத்து எது? அந்தத்தை செய்பவன் தான் நமக்கு முதற்கடவுள் என்று சொல்வதுதான் முடிந்த முடிவு. இது வர்றதுக்கு இந்த ஸ்டெப் எல்லாம் வர வேண்டியிருக்கு இல்லையா. எனவே இந்த உலகம் காரிய பொருள்ங்கிற முதல்ல உலகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். எனவே இந்த உலகம் ஒரு காரிய பொருள். எதனால? எதனால காரிய பொருள்ங்கிறோம்? இந்த ஏதுக்கள் இருப்பதனால. இந்த மூணு காரணம் எதுல இருக்கோ அந்த பொருள் எல்லாம் எப்படி இருக்கும்? தோன்றி நின்று அழிகிற பொருள் தான் இருந்து ஆகணும். விளங்குதான்? அதெல்லாம் லாஜிக். எனவே இந்த உலகம் ஒரு காரிய பொருள். அதனால இந்த உலகத்துக்கு ஒரு கர்த்தா வேண்டும். எனவே அந்த கர்த்தா யாருன்னா ஒடுக்கத்தை செய்பவன். எனவே அவனே இந்த உலகத்துக்கு முதல் கடவுளாம், ஆதினா முதற் கடவுள் என்று இந்த முதல் நூற்பாவில் கடவுள் உண்மை கூறுகிறார். விளங்குதா? அதனால இந்த உலகம் காரிய பொருள் என்று சொல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு கருத்தையும் மூணா பிரிச்சிருக்கோமா இல்லையா? மொத்தம் ஒரு சூத்திரத்தை மூணு செய்தியா பிரிச்சிருக்கோம். இத மூணு செய்தி வருதா இல்லையா? எனவே ஒவ்வொரு செய்தியாக நிரூபிக்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு செய்தியாக நிரூபிக்கொண்டு வருகிறார். அப்படி நிரூப அந்த இதுக்கு பேர் தான் கண்ணடித்து உரைத்தல். மூணு கனுவா பிரிச்சுக்கிட்டாரு இல்லையா. ஒவ்வொரு கனுவையா ஆராய்ச்சி அதை நிறுவி அடுத்ததுக்கு வருகிறார். அப்போ அதுதான் அதிகரணமாக வருகிறது. இதுதான் அதிகரணம். அதிகரணம்னா என்னது? அதிகரணம்னா என்ன? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. என்னம்மா? மனம் புத்தி அது அந்தக்கரணம். அந்தக்கரணம் வேற, அதிகரணம் வேற. ஏப்பா ரொம்பலாம் குழம்பி போயிருக்கு உங்களுக்கு. அதாவது அதிகரணமாவது ஐந்து உறுப்பு கொண்டது. அதிகரணம் என்னது? ஐந்து உறுப்பு கொண்டது. அதாவது என்னன்னா, முதல்ல நாம சொல்ல வந்த கருத்து, சொல்ல வந்த கருத்து, அந்த கருத்தின் மேல் ஏற்படுகின்ற தடை அல்லது ஐயப்பாடு, அந்த தடையை, அந்த தடைக்கு அவர் காட்டுகிற காரணம், அந்த தடைக்கு அவர் காட்டுகிற காரணம், அதை மறுத்து சித்தாந்தம் செய்வது, அது நாலாவது இல்லையா? மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிபு, அது நாலு. அப்போ அந்த துணிவை உறுதி செய்வதற்கு அவர் காட்டுகின்ற இயைபு என்ற இந்த ஐந்தும் அதிகரணம் எனப்படும். இயைபு, உதாரணம், இயைபு நானது உதாரணம் நானது உதாரணமாவது உதவுகிற கரணம், கருவி, உதவுகிற கருவி உதாரணம், விளங்குதா? அந்த அந்த புரிந்து கொள்வதற்கு உதவுகிற கருவிக்கு பேர் என்ன பேரு? உதாரணம். எனவே இந்த சூத்திரத்துல மூணு கருத்து இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இந்த அஞ்சு உறுப்பை காட்டி அதிகரணங்கள் ஆக்கி அவர் இந்த சூத்திரத்தை நிறுவுகிறார். அப்போ இந்த உலகம் தோன்றி நின்று அழிவது என்பது நாம சொல்ல வந்த கருத்து. அதன் மேல என்ன தடை வருகிறது? என்ன தடை? என்ன தடை வர முடியும் சொல்லுங்க. இப்போ இந்த உலகம் தோன்றி நின்று அழிகிற காரிய பொருள் என்று நாம் முதல்ல சொல்றோம் இல்லையா? அது மேல ஏற்படுற தடையாவது உலகம் நித்த பொருளோ அல்லவோ, நித்த பொருளா இல்ல தோன்றி நின்று அழிவதா என்பது ஐயப்பாடு. அது அதான் ஐயப்பாடு, விளங்குதா? அந்த கருத்தின் மேல ஏற்படுற ஐயம் என்னது? உலகம் நித்தமா அழிகின்ற அனித்தமா என்பது இல்லையா? அதுக்கு அவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன? காரணமாவது இந்த உலகம் அது தோன்றி நின்று அழிவதுன்னு சொன்னா அதை யாராவது பார்த்திருக்கணும். தோன்றதை யாராவது பாத்தீங்களா இல்ல அழியதை பாத்தீங்களா? நீங்க பார்க்கல, உங்க அப்பா பார்த்தாங்களா? உங்க தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா இல்ல இல்லைன்னு பிறையும் அதை அழியுங்கயா? என்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, விளங்குதா? அப்படி சொல்கிறான் உலகாயதன் மீமாம்சன் ரெண்டு பேரு அதை மறுக்கிறார்கள். உலகம் நித்தம், உலகம் நித்தம், ஏன்னா அதுதான், ஏன்னா மற்ற ரெண்டும் காணப்படாமையால் உலகம்தான் நித்தம் என்கிறார்கள். அவரை மறுக்கிறார். அந்த காட்சி அளவையில ஒத்துக்கொள்ளக்கூடிய உலகாயுதனுக்கு சொல்கிறார், ஒரு பொருள் தோன்றும் பொழுதே, அந்த ஒரு பொருள் தோற்றம் அளிக்கும் பொழுதே, காட்சிப்படும் பொழுதே, அது கூடவே என்ன இருக்கு? தோற்றமும் அழிவும் கூடவே இருக்கு. அதை உடன் கொண்டுதான் ஒரு பொருள் நிலைத்தல், ஒரு நிலைத்தல் பொருளை பார்க்கும் பொழுதே அது கூடவே என்ன இருக்கு? தோற்றமும் அழிவும் உடன் கொண்டு நிற்கிறது. இப்ப இந்த சாக் பீஸ பாக்கீங்க, இதை பார்த்த உடனே இது ஒரு காலத்துல தோன்றுனதும் தெரியுமா தெரியாதா? இது அழிய போகுதுன்னு தெரியுதா இல்லையா? தெரியும். எல்லா பொருளும் நமக்கு காட்சிப்படுகிற பொருள் எல்லாம், எதையெல்லாம் நமக்கு காட்சிப்படுறோம் அந்த பொருள்லாம் எப்படி இருக்கு? தோற்றையும் அழிவையும் உடன் கொண்டே நிற்கிறது. அப்போ நான் அதை பார்க்கலையே அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை நான் தோன்றுதையும் அழிததையும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இவன் தோன்றி, அந்த உலகம் அழிந்த பின்னாலும் இவன் அழியாது இருந்தாலன்றி அந்த உலக தோற்றத்தையும் இறுதியும் அவன் பார்க்க முடியாது. அதனால இந்த உலகத்தினுடைய ஆயுளை நோக்க அதை காண்போனுடைய ஆயுள் அற்பாயுள், அற்பாயுள் தானே? அந்த உலகத்தினுடைய ஆயுளை நோக்க நம்முடைய ஆயுள் அற்பம். எனவே அந்த உலகாயுதனை கூப்பிட்டு சொல்கிறார், ஐயா அந்த உலகாயுதன் ஒரு அற்பாயுசுக்காரன். அவன் யாரு? ஒரு அற்பாயுசு பிள்ளை, ஒரு 20 வயசுல சாவப்போறான். அவன் யார்? எப்படிப்பட்டவன்? 20 வயசுல ஏதோ பிளட் கேன்சர் வந்தாச்சு, அவன் சாவப்போறான்னு வைங்க. அவனை கூப்பிட்டு, தம்பி நீ எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தாதான் ஒத்துக்கிடுவேன்னு சொல்கிற, ம், இந்த உலகம் தோன்றுறத பார்க்கல அழித பார்க்கல அதில் நித்தம்னு சொல்கிற, இப்போ நீ உங்கள் அம்மா பிறந்ததை பார்த்தாயா? பார்த்தையா? அது எப்படி என்னாச்சு பார்க்க முடியும் அப்படிங்க. அப்போ உங்கள் அம்மா இறக்க போகிறத பார்க்க போறியா? நீ அதுக்கு முன்னாலே ஜாக போகிற. அப்போ நீ உங்கள் அம்மா தோன்றுனதையும் பார்க்கல இறக்கிறதையும் பார்க்க போகிறதில்ல. அப்போ உங்கள் அம்மா சிரஞ்சீவின்னு சொல்லுவியா? அது எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொல்ல முடியாது? நீ பார்க்கலாம். அது அவங்க சாவுதாங்கல்ல, பக்கத்து விட்டு அந்த அம்மா செத்துட்டாளா இந்த அம்மா செத்துட்டாளா, அதான அதான் அனுமானம் விளங்குதா? அதுதான் அனுமானம். எனவே இந்த உலகத்து பொருள்கள் தோன்றின பொருள்கள் எல்லாம் அழிகிறது, அது போல இந்த உலகம் ஒரு நாள் அழியும், விளங்குதா? எனவே இந்த அப்பாயுசு புள்ள உன்னுடைய தாய் தோன்றினதையோ அழிவதையோ பார்க்க முடியல, அது அது போலத்தான் உலகத்தின் ஆயிலை நோக்க நீ அற்பாயுசுக்காரன், அதனால அதை பார்க்க முடியாது. அதை பார்க்க முடியாதுங்கிறதுனால அது நித்தம்னு சொல்ல முடியுமா? நீ சொல்றீல்ல இப்ப உங்க அம்மா எப்படி நித்தம்னு சொல்ல முடியும், சிரஞ்சீவின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றீல்ல, அதே மாதிரிதான் உலகத்துக்கும் விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே இந்த உலகம் ஒரு காலத்துல தோன்றி நின்று அழியும் என்று அவனை மறுக்கிறார். அப்புறம் இந்த மீமாம்சனுக்கு இந்த காரணங்களை காட்டுகிறார். இந்த காரணம் மூன்று காரணம் எதில் இருக்கோ அதிலெல்லாம் தோன்றி நின்று அழிவதுதான் என்று சொல்கிறார். அவ்வாறு சொல்லவே அப்போ இந்த உலகம் தோன்றி நின்று அழிகிற பொருளானால் அது ஓகே தான், உலகம் காரிய பொருளாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தா வேண்டாம், அதுக்கு கர்த்தா வேண்டாம், அது தானே தோன்றும் என்று சொல்கிறான் ஒருத்தன். ரெண்டு பேர், ஒருத்தன் தானே தோன்றுங்க, இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், இந்த புத்தன் என்ன சொல்கிறான்னா, இந்த உலகம் என்பது சூன்யத்திலிருந்து தோன்றும். எதிலிருந்து தோன்று? அதாவது கணபங்கவாதி. உலகத்தில் எதுவுமே நித்தம் இல்லை, கணத்துக்கு கணம் என்ன செய்து அழிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு பொருள் அழியும் பொழுது அதை போன்ற இன்னொரு இதை தோற்றுவித்து கொண்டு அழிகிறது. அப்படி இது தொடர்ச்சியாக வருவதனால் அது நிலைத்து நிற்பது போல ஒரு தோற்றம், பொய் தோற்றம் என்று சொல்கிறான். விளங்குதா? அதனால இந்த உலகம் என்பது அப்படி சூனியம், சூனியம், அது தானே தோண்டி தோண்டி அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டாம் என்கிறான். அவனை மெய்கண்டார் எப்படி ஒரே வார்த்தை திதியே என்ன சொல்றாரு? திதியே. ஏன்னா நீ சொல்வது போல இந்த உலகம் என்பது, இந்த உலகம் என்பது சூனியம், வெறும் தோற்றமே அப்படிலாம் சொன்னா அது யாராலும் அனுபவிக்கப்படக்கூடாது, யாராலும் அனுபவிக்கப்படக்கூடாது. எது போல? ஆகாச தாமரை, ஆமை மயிர் கம்பளம் இல்லையா, முயற்கொம்பு, இது போல யாருமே அதை அனுபவிக்க கூடாது. ஆனா இந்த உலகம் அனுபவிக்கப்படுகிறது, அனுபவிக்கிறோமா இல்லையா? இப்போ காலையில் என்ன சாப்பிட்டோம்? இட்லி, நாலு இட்லியை சாப்பிட்டு போட்டு இட்லின்னு ஒன்னே கிடையாதியா அப்படின்னா யாராவது நம்புவாங்களா? இட்லின்னு ஒன்று இருந்தால் அதை எவனுமே சாப்பிட்டுருக்கக்கூடாது, அந்த பதார்த்தமே யாராலையும் அனுபவிக்காமல் இருக்கணும். நல்லா சாப்பிட்டு போட்டு நல்லா ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டு போட்டு இப்போ என்ன சொல்லுதான் வந்து, அது வெறும் அது சூனியம் அப்படி ஒரு பொருளே இல்லை அப்படிங்கிறது யாராவது நம்ப முடியுமா? நம்ப முடியாது. ஏன்னா எந்த பொருள் இல்லை என்று சொல்றீங்களோ அந்த பொருளெல்லாம் யாரும் ஒருத்தர் கூட அனுபவிச்சிருக்கவே கூடாது. ஒருத்தர் அனுபவிச்சிட்டான்னு சொன்னா அந்த பொருள் உள் பொருளே. எனவே இந்த உலகம் அனுபவிக்கப்படுகிறது, எனவே அது உள் பொருளே, அது இல் பொருள் அல்ல என்று அவனை மறுக்கிறார். விளங்குதா? அவனை மறுக்கிறதுக்கு என்ன சொல்லு? திதியே, உள்பொருளே, அது அனுபவ பொருளே என்று அவனை மறுத்தார். அப்புறம் சாங்கியன் வந்தான், அவன் சர்க்காரியவாதி. சர்க்காரியவாதம்னா என்ன? உள்ளது இல்லதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது, சர்க்காரியவாதம். அவன் சொல்றான், எனவே இந்த உலகம் நித்தம், உலகம் அது வந்து அப்படி அழிஞ்சாலும் அது எப்படி அழியும், தானே தோன்றி தானே அழியும், அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டாம் என்று சொல்வது சாங்கியன். விளங்குதா? அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துக்கு செய்வோன் ஒருத்தன் தேவையில்லை, அது தானே தோன்றும், அதை மறுக்கிறார். அவன் அதுக்கு என்ன சொல்றான்னா, இப்போ இந்த மலைகள் இருக்கு, மலைகளில் எத்தனையோ மரம் செடிகள் இருக்கு, அதெல்லாம் என்ன செய்யுது, தானே தானே தோன்றி தானே, அதுனா எல்லாம் விளைத்த விழுந்த விதைகள் எல்லாம் முளைக்கா இல்லை, எது முளைக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ. எனவே அந்த கர்த்தா வெளிப்படையாம் இருக்கலாம், வெளிப்படாதும் இருக்கலாம், கர்த்தா வெளிப்பட்டும் இருக்கலாம் வெளிப்படாதும் இருக்கலாம். எனவே அவன் வெளிப்படாது இருந்து செய்ததுனாலதான் அந்த மரங்கள் எல்லாம் முளைக்கின்றன. விளங்குதா? அதனால இந்த உலகத்துக்கு கர்த்தா வேண்டும் சொல்ல முடியாது என்று அவனை மறுக்கிறார். நீ சொல்வது போல இந்த உலகம் தானே தோன்றும் என்று சொன்னால், மண்ணிலிருந்து பானை என்றைக்கு தானே தோன்றியதோ அன்று மாயையிலிருந்து உலகம் தானே தோன்றும் என்றான். மண்ணிலிருந்து பானை தானா வருமா? வராது. அப்போ மாயையிலிருந்து உலகமோ தானே வராது என்று அவனை மறுத்தார். விளங்குதா? எனவே இவ்வாறு இவர்கள் மறுக்கப்படவே மூன்றாவது இந்த பாஞ்சராத்திரி வந்தாரு. அவர் இந்த உலகம் ஏன் எங்க கடவுட்டிருந்து, எங்க கடவுட்டு ஒடுங்கி எங்க கடவுட்டிருந்து தோன்றக்கூடாது என்றார். அவனை மறுத்தார். எப்படி மறுத்தார்? இப்போ உங்க வசுதேவன் இருந்து இந்த உலகம் ஒடுங்குச்சு அப்படின்னா எது வரைக்கும் ஒடுங்கும்? வசுதேவன் எங்க இருக்காரு? வைகுண்டம் எங்க இருக்கு? அந்த வைகுண்டம் எங்க இருக்குன்னா பிரகிருதி மாயை இல்லையா, பிரகிருதி மாயையில. அப்போ பிரகிருதி மாயையில் அவர் இருக்கிறார்னா அதுக்கு மேற்பட்டதை யாரு சங்கரிப்பா? அதுக்கு மேற்பட்டத யாரு சங்கரிப்பா இல்லையா? அங்க அதுக்கப்புறம் 12 தத்துவம் இருக்க, அப்போ அதுல புவனங்கள் நிறைய இருக்க, அதெல்லாம் யார் சங்கரிப்பா? எனவே அதுக்கு மேற்பட்ட சங்கரிக்க ஒருத்தன் இருப்பான். அவன் சங்கரிக்கும் போது இவனையும் சேர்த்து சங்கரிச்சிருவான். எனவே உங்கடவுட்ட சங்காரம் இருக்க முடியாது என்று மறுத்தார். அப்படி இருந்தாலும் அது ஏகதேச சங்காரம், முற்றழிப்பு ஆகாது என்று மறுத்தார். அப்புறம் இந்த உலகத்துல எது லாஜிக்னு சொன்னா, ஒரு பொருளை எங்கே வைத்தோமோ அங்கிருந்துதான் எடுக்க முடியும், அங்கிருந்துதான் எடுக்க முடியும். எனவே எவன்கிட்ட ஒடுங்குதோ அவங்கிட்ட இருந்துதான் உலகம் தோன்ற முடியும். உங்க மாதிரி படைப்பு கடவுளையோ காத்தல் கடவுளையோ உலகம் ஒடுங்கி அவன்கிட்ட இருந்து தோன்ற முடியாது என்று காரணம் காட்டினார். விளங்குதா? அப்படி சொல்லிவிட்டு அடுத்தாப்புல இப்போ மூணாவது பகுதி அதுல என்ன சொல்றாருன்னா, சரிதான், அப்போ உங்க ஒடுக்க கடவுளே, ஒடுக்கத்தை செய்பவனே, அவன்கிட்ட இருந்தே உலகம் தோன்றுன்னு வச்சுக்கிடுவோம், அவன்கிட்ட இருந்தே உலகம் தோன்றுதுன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா இந்த உலகத்தை பாருங்க, இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகமா இருக்கு இல்லையா, அதி விசித்திரமானது, அதி விசித்திரமானது. அப்போ இப்படப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை ஒரு ஆளால செய்ய முடியுமா? முடியுமா? முடியாது. எனவே பலர் இருந்து அந்த வேலையை செய்கிறார்கள் என்றான். பலர் இருந்து அந்த வேலையை செய்கிறார்கள். எனவே அவங்களுக்கு என்ன பேரு? அநேக ஈஸ்வரவாதி. அவங்களுக்கு என்ன பேரு? அநேக ஈஸ்வரவாதி. எனவே ஒரு கூட்டம் இருந்து செய்யுது அப்படின்னா அவர்களை மறுத்தார். ஏன்னா பலர் இருந்து செய்யணும், அவர்களெல்லாம் ஒருவன் ஏவல் வழியே செய்ய முடியும். அவன் தனித்தனியா அவன் இஷ்டப்படி செஞ்சுட்டு இருந்தாம்னா அங்க ஒரு பொருள் உண்டாகாது. விளங்குதா? எனவே ஒருவனுடைய தலைமை கீழ் அவனுடைய ஏவல் வழிதான் செய்ய முடியும். எனவே அந்த அனைவரையும் ஏவுதற்கர்த்தா இருக்கானே அவன்தான் சிவபெருமான் சர்வசங்கார கடவுள் என்று சொல்லி முதல் சூத்திரத்தை நிறுவினார். எனவே இந்த முதல் சூத்திரத்துல கடவுள் உண்டு என்று சொன்னார். அந்த கடவுள் யாரு? சிவபெருமான் சங்காரம் செய்பவன். அந்த கடவுள் யாரு? சங்கார கடவுள் என்பதையும் அங்கே காட்டினார். அவ்வாறு காட்டவே, அவ்வாறு இந்த சங்கார கடவுள் தான் உலகுக்கு முதற்கடவுள் என்று காட்டவே, அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவன் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணன் ஆகிறான். நிமித்த காரணன் ஆகிறான்.